கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட என் உடனொத்த பரிசுத்தவான்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும், நம்முடைய தலையும் நம்முடைய இரட்சகருமான கிறிஸ்துவனுடைய நாமத்தில் அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு அடியேன் சார்ந்திருக்கதான கரூர் சபையின் உங்கள் உடன் பரிசுத்தவான்களாகிய எங்கள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக அடியேனுக்கு கூட உங்கள் மத்தியில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த, தேவன் பாராட்டியிருக்கிற இந்த நல்லதொரு வாய்ப்புக்காக கூட நான் தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்த கடமைப்படுகிறேன். அதோடு இந்த வாய்ப்பை கொடுத்த கன்வென்ஷன் கமிட்டியாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற பாடம், சகோதரர் சொன்னது போல எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு பாடம் தான். அநேக மூத்த சகோதரர்கள் உங்கள் மத்தியில் பேசியிருப்பாங்க, அநேக முறை எக்லீஷா வாய்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க. அப்போ அப்படி இருக்கிறப்போ மறுபடியும் நீங்க ஏன் பிரதர் இந்த வசனத்தை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தல் பவுல் என்ன எழுதுறாரு பாத்தீங்கன்னா, மேலும் சகோதரரே உங்கள் சந்தோஷம் நீங்கள் சந்தோஷப்படுங்கள், காரணம் என்னன்னா எழுதினதைகளே எழுதுறது எனக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அவரே வருத்தப்படாதப்ப நம்ம சங்கடப்பட்டு என்ன பண்ண போறோம்? அதன் அடிப்படையில் அன்பு சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் நம்ம ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்போம், கண்டிப்பா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இன்னைக்கு நான் உங்களை எங்க கூட்டிட்டு போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கேனிங் சென்டருக்குள்ள கூட்டிட்டு போறேன். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, எல்லா கர்ப்பஸ்திரிகளும் தன்னோட குழந்தை எப்படி இருக்குது வளருது அப்படிங்கறத கண்டிப்பா அவங்க பார்ப்பாங்க, சந்தோஷமா இல்லைங்களா? அதே போல நம்ம கூட கண்டிப்பாக ஒரு கர்ப்பஸ்திரிக்கு அடையாளமா இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற இந்த புதிய சிருஷ்டி அல்லது அந்த புதிய சிந்தை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, ஒருவேளை இருக்குதா இல்லையா அதை கூட செக் பண்ணும், ஒருவேளை அதுக்குள்ள ஜீவன் இருக்குதா இல்லையா அதெல்லாம் இன்னைக்கு நம்ம செக் பண்ண போறோம். அப்படி இருக்கிறப்ப அன்பு சகோதர சகோதரிகளே, அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு இந்த பாடத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான வசனங்கள் உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். ஏன் இந்த அன்பை குறித்து மறுபடியும் கேட்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருமையாக அடித்தளம் அமைச்சு கொடுத்தார் எனக்கு அன்பு சகோதரர் அருண் அவர்கள், அவருக்கு கூட நான் மனசார் நன்றி செலுத்துகிறேன். அந்த வசனம் நம்ம வாசிக்கலாம், ஏற்கனவே வாசித்தது தான், மத்தேயு 24:12. மத்தேயு 24:12.
அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்.
பாத்தீங்களா, பிரதர் சொன்னார் அநீதி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அன்பு தணிஞ்சிருமா? அப்ப கண்டிப்பாக அது அவருடைய இரண்டாம் வருகை குறித்த காலகட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுமா, இந்த அன்பானது ரொம்ப தணிஞ்சு போயிடும் அல்லது குளிர்ந்து போயிடும் சொல்லி நாம் பாக்கிறோம். எந்த வகையில எல்லாம் இந்த அன்பு குளிர்ந்து போயிடும் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:23-24 நீங்க வாசிக்கலாம்.
ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து.
பாருங்க, நம்ம கூட கர்த்தர் செலுத்தின அதே பலிபீடத்தில் நம்ம பலியாக வந்திருக்கிறோம், பலி செலுத்துறதுக்கு வந்திருக்கிறோம் கர்த்தருடைய ஆடாக. ஒருவேளை நம்மளுடைய பலி அங்கு அங்கீகாரம் படணும் அப்படின்னா, நம்ம செலுத்துற பலி தேவனுடைய பார்வையில பிரியமா இருக்கணும்னா, என்ன ஒரு கண்டிஷனோட அந்த பலி செலுத்த சொல்றாரு பாத்தீங்கன்னா, நம்ம உடன் சகோதரர்கிட்ட எந்த வகையிலும் எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? வசனம் அப்படிதான் சொல்லுது, உன் சகோதரத்துல ஒரு சின்ன குறை இருந்தா கூட முதலாவது நீ அந்த அதற்கு முன்னதாக உன்னை செக் பண்ணும், உன்ட குறை என்ன முதலாவது உன் சகோதரனுடைய நீ ஒப்புரவாயிட்டு அப்புறமா நீ அந்த பலி செலுத்து. அப்படி ஒருவேளை அந்த பலி நீ செலுத்தாம போயிட்டு அந்த ஊனமான பலியா போயிடும். அப்ப கண்டிப்பா பாருங்க, கர்த்தருடைய பலிபீடத்துல பழுது இல்லாத ஒரு விஷயத்தை தான் கொண்டு போய் வைக்கணும். அப்ப நம்மளுடைய பலி கூட தேவனுடைய பார்வையில பிரியமாக ஏற்றுக்கொள்ளப்படணும்னா நம்மள்ட எந்த குறையும் இருக்கக்கூடாது. முதல் குறை என்னன்னா, நம்மளுடைய சகோதரர் மத்தியில எந்த வகையிலும் ஒரு குறைபாடுகள் இருக்கக்கூடாது. நினைவு கூறுவாயாகில் உடனே நீ போய் அதை சரி பண்ணிட்டு அப்புறமா வந்து அவங்க பலி செலுத்தணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம கூட நம்மளை எல்லாமே சரி செஞ்சுக்கலாம். அப்படி செஞ்சு நம்ம பலி செலுத்திட்டோம்னா கண்டிப்பா நம்ம கூட கர்த்தருடைய ஆடாக மாறி நம்முடைய தலையாகி கிறிஸ்துனுடைய சரீரத்தில் கண்டிப்பா ஒரு அங்கமாக மாற கண்டிப்பா தேவன் நமக்கு கிருபை செய்வார். சரி, இப்படி இருக்கிறப்போ அன்பு சகோதர சகோதரிகள் நம்ம பாடத்துக்குள்ள நம்ம போலாம். இப்ப இந்த சகோதர அன்பு குறித்து நம்ம சொல்றப்போ, இங்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருமே தேவனுடைய வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதை கூட சகோதரர் வாசித்தார் தான், நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். அதற்கு இசையாக 1 பேதுரு 1:23 நீங்க வாசிங்க.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
வசன அத்தாரிட்டி தருது, நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பிறந்தது உண்மைதான் மாம்சத்துல, ஆனா இப்ப நம்ம எப்படி பிறந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வித்தினால. அப்ப அவருடைய வாரிசாக நம்ம இங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம், அதான் மறுபடி பிறத்தல். அதுக்கு நிழல்ல நம்ம என்ன பண்ணோம், அதான் மரண ஒப்பந்தம். எல்லாரும் அந்த நல் மனசாட்சி ஒப்பந்தம் பண்ணிருக்கோம். அந்த பாயிண்ட்ல இருந்துதான் தேவன் நம்மளை எப்படி பாக்குறாருன்னா ஒரு புது சிருஷ்டியாக அல்லது ஒரு கர்ப்பஸ்திரியாக நம்ம கண்ணோக்கி பாக்குறத நம்ம பாக்குறோம். அன்பு சகோதரர், சரி இப்படி இருக்கிறப்போ நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்ப இந்த புது சிருஷ்டிக்கு தேவன் அப்ப பாரு மறுபடி நம்ம பிறந்திருக்கிறோம்னா அப்ப கண்டிப்பா தேவன் ஏதாவது விசேஷமான ஒரு பிரமாணங்கள் அல்லது கட்டளை கொடுத்திருக்கிறாரா, ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுங்களா? எனக்கு கேட்கல, சரி நானே உங்கள் மத்தியில சொல்றேன். வசனம் வாசிங்களே, 1 யோவான் 2:7-8 நீங்க வாசிங்க.
சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன்.
பாருங்க அவர் எழுதுறப்ப எப்படி எழுதுறா, நீங்க கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க. சகோதரரே, நான் உங்களுக்கு என்ன எழுதலையா, புதிய கற்பனை எல்லாம் ஒன்னும் எழுதலப்ப, பழசுதான் எழுதுறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த சகோதர வகுப்பார் ஏன்னா நம்ம புது சிருஷ்டிகள் குறிச்சு தான் பேசிட்டு வர்றாரு. அப்ப நமக்கு என்னதான் கற்பனை கொடுக்கறதா சொல்றேன்னா பழைய கற்பனையே கொடுக்கற அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பழைய கற்பனை என்னன்னா நீங்கள் ஆதி முதல் கேட்டு இருக்கிற அந்த வசனம், விசேஷமா சொன்னா அது நியாய பிரமாணமாக அங்க இருக்குது. தொடர்ந்து நீங்க வாசிங்க.
அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே, மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன்.
பாத்தீங்களா அடுத்த வசனம் சொல்றாரு, மேலும் நான் உங்களுக்கு ஒரு புதிய கற்பனை எழுதுறேன். அது என்னங்க புதிய கற்பனை? பாருங்க நம்ம எல்லாம் புது சிருஷ்டிகள் ஒவ்வொருவருமே. அப்படி இருக்கிறப்ப அந்த புது சிருஷ்டிக்கு தேவன் விசேஷமான கற்பனை கூட கொடுத்திருக்கிறார். அதுக்கு பேர் என்னதான், அது ஒரு புதிய கற்பனை. பழைய கற்பனை நான் கொடுக்கலன்னு சொல்றாரு, கண்டிப்பா அவர் கொடுக்கலதான். அப்ப பழைய கற்பனை என்ன அப்படின்னு நீங்க பாக்குறப்போ அது நியாயப்பிரமாணமாக அங்க இருக்குது. அப்ப நியாயப்பிரமாணத்தை நேரடியாக நம்மள்கிட்ட கர்த்தர் எடுத்து கொடுத்திருக்காருன்னா அப்படி கொடுக்கல, அதனுடைய சாரம் எடுத்து தந்திருக்கிறார். அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சாரமே என்ன நீங்க பாத்தீங்கன்னா அது அன்பு அடிப்படையாகவே இருக்குது. அந்த அன்பை தான் அவர் மறுபடியும் எடுத்து எப்படி கொடுக்கறாருன்னா ஒரு புதிய கற்பனையாக கொடுக்கறத நாம் பாக்குறோம். தொடர்ந்து நீங்க வாசிங்க.
இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது.
பாத்தீங்களா யார் யாருக்குள்ள இருக்குதாமா, நம்முடைய தலைக்குள்ளே இருக்குதான் நமக்குள்ளும் இருக்குதான். அப்ப நம்முடைய கர்த்தர் கூட அந்த நியாய பிரமாணத்தை எப்படி தான் நிறைவேற்றி முடிச்சார்னா அன்பின் பிரமாணமாக மாற்றி அருமையாக அங்க நிறைவேற்றினார். சரி இப்படி இருக்கிறப்போ சகோதர சகோதரிகளை நீங்க கவனிங்க, இப்ப ஒரு பழைய கற்பனை கொடுத்திருக்கிறார், அது நியாய பிரமாணம். அப்ப அந்த பழைய கற்பனை யாருக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மாம்சீக இஸ்ரேலருக்கு தேவன் கொடுத்தார். அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலராக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க நீங்க உலகத்து நிறைய பேர். அப்ப அவங்களுக்கு கூட தேவன் என்ன ஒரு கற்பனை கொடுத்திருக்காரு நீ கவனிக்கிறப்போ, ஒரு புதிய கற்பனை அங்க கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த பழைய கற்பனை மாம்சீக இஸ்ரேலருக்கு கொடுத்தாரு, எத்தனை பேர் அதை கையாண்டு முடிச்சிட்டாங்க, சரியா கை கொண்டாங்க பாத்தீங்களா, யாருமே கைப்பிடிக்கவே இல்லை. அப்ப யார் தான் கடைபிடிச்சாங்க, ஒரே ஒரு மனுஷன் நம்முடைய தலையாகிய கிறிஸ்து மாத்திரம்தான். எத்தனை பேர் இருந்தாங்க, ஒரு தேசமே இருந்தாங்க, அவங்க மத்தியில ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டுச்சு, ஆனா யாராலும் நிறைவேற்ற முடியல. ஒரே ஒரு மனுஷனால் நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவ மூலம் அது நிறைவேற்றப்பட்டுச்சு. அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு தேவன் ஒரு புதிய கற்பனை கொடுத்திருக்கிறார். அது என்ன நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த புதிய கற்பனை எல்லாரும் நிறைவேற்றிடுவாங்களா பாத்தீங்களா, நிழல் அங்க இருக்குது, நிழல் யாருமே நிறைவேற்றல, தலை மாத்திரம் தான் நிறைவேற்றிருக்காங்க. அதே போல இந்த புதிய பிரமாணத்தை கூட ஆவிக்குரிய இஸ்ரேலர் அழைக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் நிறைவேற்றணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது கண்டிப்பா தவறாக போயிடும், கண்டிப்பா நிறைவேற்ற முடியாது. ஆனா யார் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தலை நிறைவேற்றுச்சு, அதே போல அவருடைய சரீர அங்கமாகிய அந்த திருச்சபை, உண்மை திருச்சபை கண்டிப்பா அது நிறைவேற்றும். இதுல போயிட்டு எதுவும் ஏற்றத்தாழ்வுல அங்க வைக்க முடியாது, கண்டிப்பா அவங்க நிறைவேற்றுவாங்க. அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு குறிச்சு தெரியும், அந்த 144,000 பேர் பர்ஃபெக்டா நிறைவேற்றுவாங்க கண்டிப்பா, கிறிஸ்துவுக்குள்ள இருந்து கண்டிப்பா அவங்க சரீரமாக அங்க மாறுவாங்க. அப்ப புரியுதுங்களா, பாருங்க பழைய கற்பனை யாரும் நிறைவேற்ற முடியல, அதே போல புதிய கற்பனையும் எல்லாருனாலும் நிறைவேற்ற முடியுமானா அது கேள்விதான். இப்ப அந்த புதிய கற்பனை வாய்ப்புல தான் நீங்க நானும் எல்லாருமே உட்கார்ந்து இருக்கிறோம், நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப இது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது, ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா தான் அதை நிறைவேற்ற முடியுமே ஒழிய சும்மா எடுத்தவனே எல்லாராலும் அங்க செஞ்சு முடிக்க முடியாது சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் இதை கண்டிப்பா நிறைவேற்றணும்னு தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு ஒழிய ஒருத்தர் நல்ல பிரபலமா இருக்கார் அவர் அப்படின்லாம் தேவன் எதிர்பார்க்க, எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாம இந்த புதிய கற்பனை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம அந்த புதிய கற்பனைக்கு மத்தியஸ்தரா ஒருத்தர் இருந்தார், அவர் யார் நீங்க பாக்குறப்போ மோசை. இப்போ இந்த சாரி பழைய கற்பனைக்கு மத்தியஸ்தராக மோசையின் மூலம் கொடுக்கப்பட்டுச்சு, இந்த புதிய கற்பனை கூட பாருங்க மோசையை காட்டிலும் பெரியவராகிய நம்முடைய கண்பின் கர்த்தர் மூலம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு நாம் பாக்குறோம். சரி இப்படி இருக்கிறப்போ நம்முடைய கர்த்தர் மூலம் கொடுக்கப்பட்ட இந்த புதிய கற்பனை கண்டிப்பாக உண்மை திருச்சபையானது நிறைவேற்றி முடிச்சிடும், கண்டிப்பா அந்த ஒரு சிறு மந்தை மாத்திரமே நிறைவேற்றுவாங்களே ஒழிய மீதி அழைக்கப்பட்டிருக்கிற அல்லது இந்த புது சிருஷ்டி வாய்ப்புகள் வந்திருக்க எல்லாரும் அதை நிறைவேற்றுவாங்க, அதை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கறது கண்டிப்பா இந்த வகையிலையும் அது நியாயம் எல்லாம் சொல்லி நம்ம பாக்கிறோம். சரி, இப்படி இருக்கிறப்போ அப்ப பழைய கற்பனையுடைய சாரம் குறிச்சு அந்த யோவான் என்ன சொல்ற பாருங்க, 1 யோவான் 3:11 நீங்க வாசிங்க.
நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது.
ஒருத்தருக்குள் ஒருத்தர் அன்பு கூறணும், இதுதான் பழைய கற்பனையும் கூட இருக்குது. அப்ப புதிய கற்பனையின் சாரம் கூட என்ன நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் 13:34-35.
நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
பாத்தீங்களா சகோதர சகோதரி, இப்ப யோவான் இந்த புதிய கற்பனை பத்தி பேசுறார், அவர் சொந்தமாக அங்க பேசல, யாரே இதை பேசியிருக்கிறார் பாத்தீங்கன்னா, நம்முடைய அன்பின் கர்த்தரே அங்க பேசியிருக்கிறார், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிய கற்பனையும் நான் உங்களுக்கு அங்க கொடுக்குறேன். அப்ப கண்டிப்பா இந்த புதிய கற்பனையுடைய சாரமும் பழைய கற்பனை நியாயப்பிரமாணம் ரெண்டினுடைய சாரமே என்னதான் மையம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது அன்பாக ஒருத்தரில் ஒருத்தர் அன்பு கூற வேண்டியதாகவே அங்க இருக்குது. அப்ப கண்டிப்பா நீங்க உணர்ந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். அப்ப பாருங்க இந்த அன்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம், விசேஷமா நம்ம வச்சிருக்க அந்த தலைப்பு சகோதர அன்புக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. சரி, அதை குறிச்சு நம்ம பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாம சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம் மத்தியில கூட ஒரு பிரித்தெடுத்துதல் அங்க நடக்குது. அப்ப இந்த பிரித்தெடுத்தல் கூட எதை அடிப்படையாக வச்சு தேவன் அங்க பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தலைப்பா இருக்கிற இந்த சகோதர அன்பை குறிச்சு தான், அன்பை வச்சு தான் தேவன் அங்க பிரித்தெடுத்தல் அங்க பண்றாரு. அது மாத்திரமே இல்லாம இந்த புது சிருஷ்டி ஓட்டத்தினுடைய கடைசி இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சகோதர அன்பாகவே இருக்குது. அப்ப இதை நம்ம கண்டிப்பா உறுதி பண்ணணும், சும்மா வெறுமனே சொல்லிட்டு போயிட முடியாது. இதை நம்ம எப்படி உறுதி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 1 யோவான் 5 கொண்ட ஒரு புஸ்தகமாக இருக்குது. அதை யார் எழுதி அந்த நிருபத்துக்கு பேரை என்னதான் பாத்தீங்கன்னா, அன்பின் நிருபம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அந்த நிருபங்களை நம்ம எடுத்து அதுல இருக்க சில வசனங்கள் வச்சு இந்த சகோதர அன்புக்கு நம்ம இன்னும் ஆணி வேர் அங்க போடலாம். கண்டிப்பா அன்புக்கு முன்னதாக நீதி ரொம்ப பர்ஃபெக்ட் தான், நீதி செயல்படணும் தான். அது நீதி இல்லைன்னா அந்த அன்பு இல்லதான். ஒருவேளை ரெண்டாவது பட்சமா இருக்கிற தேவனுடைய 4 குணலட்சணத்துல நீதி ஒன்னா ரெண்டாவது அன்பு. அப்ப இந்த அன்புல நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும், நீதியில கரெக்டா இருக்கணும், நீதியில சரியா இருந்துட்டு அன்பு காட்டாம போயிட்டா என்ன பிரயோஜனங்க? அதனால இப்ப பாருங்க, அதை குறிச்சு நம்ம நிதானம் பண்ணலாம். இப்ப ஒருவேளை நம்ம கூட இந்த புதிய கற்பனை நிறைவேற்றி இருக்கிறோமா அப்படின்னு நம்ம இப்ப செக் பண்ணலாம். ஒருவேளை கேட்டா எல்லாரும் சொல்லணும், ஆமாம் பிரதர் நிறைவேற்றிட்டு தான் இருக்கணும். ஆனா வசனம் நமக்கு அதை கேரண்டி தருதா நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க 1 யோவான் 1:3-7 கொஞ்சம் வாசிக்கலாம்.
நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
பாருங்க, இங்க ஒரு ஐக்கியம் பத்தி பேசப்பட்டிருக்குது. தேவன் எப்படி இருக்கிறாரா, ஒரு இன்ட்ரோடக்ஷன். தேவன் ஒளியாகவே இருக்கிறாராம். அது மாத்திரமே இல்லாம அங்க யோவான் சொல்றப்போ எங்களோட ஐக்கியம் யாரு கூட இருக்குன்னு சொல்றாரு, தேவனோடும் அவருடைய குமாரனோடும் இருக்குது சொல்றாங்க. இப்ப நம்மளோட ஐக்கியம் யாரு கூட இருக்கணும் பாத்தீங்களா, அதே தேவனோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கணும். இப்போ நம்ம அந்த ஐக்கியம் வச்சிருக்கிறோங்களா? இப்ப பாருங்க, தேவனோடும் குமாரனோடும் ஐக்கியம் வச்சிருக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். இப்ப பாருங்க, தேவன் ஒளியாகத்தான் இருக்கிறார். இப்போ நம்ம அவரோட ஐக்கியப்பட்டிருக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அவர் எப்படி ஒளியில இருக்கிறாரோ அதே போல நம்மளும் ஒளியிலே நடந்தால்தான் தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டியாக இருக்குது. அப்ப நீங்கள் நான் ஒளியில நடந்துகிட்டு இருக்கிறோமா? அப்ப அந்த ஒளியில் நடத்தல் என்றால் என்ன, அது கூட நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எல்லாரும் தேவனோட ஐக்கியம் வச்சிருக்கதா சொல்றோம், ஆனா ஐக்கியம் வைக்கணும்னா கண்டிஷன் இருக்குது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நம்ம கூட ஒளியில் இருக்கணும். இப்ப நம்ம ஒளியில தான் இருக்கிறோமா, எத்தனை பேர் கரெக்டா சொல்ல முடியும், கன்ஃபார்மா சொல்ல முடியுங்களா? பாருங்க, இங்க கூட ஒரு கேள்வி இருக்குது. அப்ப முதலாவது இந்த ஒளியில் நடத்தால் நடக்கிறதுனா என்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அது மாத்திரமே இல்லாம இந்த ஐக்கியம் குறிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் தேவனோட ஐக்கியம் வச்சிருந்தாங்க. அவங்களோட ஐக்கியம் எந்த அளவுக்கு இருந்துச்சு பாத்தீங்கன்னா, மோசை குறிச்சு சொன்னப்பட்ட பாத்தீங்கன்னா, மோசை தேவனோட எப்படி இருந்தாராம், முகமுகமாய் பேசினாராம். அப்ப அவரோட ஐக்கியம் நீங்க நினைச்சு, அவரை போல ஒரு மனுஷன் கூட அங்க இல்ல நம்ம பாக்குறோம். ஆபிரகாம் எடுத்து பாருங்க, ஆபிரகாம் குறிச்சு கர்த்தர் சொல்றார், என் சிநேகிதன். அப்ப அவங்களோட ஐக்கியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு நீங்க பாருங்க. தாவீது எடுத்து பாருங்க, என் இருதயத்திற்கு ஏற்றும். அப்ப சும்மா சாதாரணமா இந்த வார்த்தை சொல்லிட முடியுங்களா? இப்ப நான் ஒரு பிரதர்ட்ட பழகுறேன்னா என் இருதயத்தை கேட்டன உடனே என்ன சொல்லிட முடியுங்களா? அப்ப அந்த ஐக்கியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு நீங்க பாருங்க. முற்பிதாக்கள் அருமையாக தேவனோட ஐக்கியம் பட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு புது சிருஷ்டி அழைக்கப்பட்டிருக்க நம்ம கூட தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவங்க ஐக்கியத்துக்கு நமக்கு ஐக்கியத்துக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, அவர்கள் விட நம்ம ஐக்கியம் ரொம்ப மேலான நிலையில அங்க இருக்குது சொல்லி நம்ம பாக்குறோம். ஏன்னா நீங்க அந்த எபிரேயர் நீ வாசித்து 11 கடைசியில வாசித்தீங்கன்னா, அவர்கள் நம்ம இல்லாமல் பூரணராக முடியாது. அப்ப நம்மளோட ஐக்கியம் முற்பிதாக்கள் காட்டின அந்த ஐக்கியத்தை விட அதிகபட்சமாக இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும், தேவனோட அந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்கணும். ஆனா முற்பிதாக்கள் காட்டின ஐக்கியமே நம்மளால காட்ட முடியுதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுவே கேள்வியா இருக்குது. அதனாலதான் கர்த்தர் அருமையா சொல்லிட்டா, நீங்க ஒளியில நடங்கப்பா போதும் என்னோட ஐக்கியப்பட்டிருக்கலாம். அப்ப இந்த ஒளியில நடக்கிறதுனா என்ன, அதை நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஒளியில நடத்தல் என்றால் என்ன அப்படின்னு நீங்க பாக்குறப்போ, ஒருவேளை நம்ம ஒளியில நடக்காம அவர் கூட ஐக்கியப்பட்டிருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தமா? வசனம் சொல்லுது நம்ம பொய் பேசுகிறவங்களா இருப்போமா? அப்ப பொய் பேசலாங்களா பாத்தீங்களா? கண்டிப்பா பொய் பேசினா அது கூட தண்டனை இருக்குது, அதுல நீதி கண்டிப்பா செயல்படும். அப்ப கண்டிப்பா நம்ம பொய் சொல்றோமா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம செக் பண்ணலாம். அப்ப கண்டிப்பா ஒருத்தர் தேவனோட ஐக்கியம் வச்சிருக்கேன்னு சொன்னா அவங்க கண்டிப்பா என்ன பண்ணும்னா, இந்த ஒளியில அங்க நடக்கணும் சொல்லி நம்ம பாக்குறோம். சரி, இப்படி இருக்கிறப்போ இந்த ஒளியில நடக்கிற விஷயத்த நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அருமையான ஒரு சின்ன ஃபார்முலா நம்ம பயன்படுத்த போறோம். அந்த ஃபார்முலாக்கு பேர் நமக்கு இந்த சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுத்த சகோதரர் சொன்னாரு, 4+1. நீங்க இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாமா, நீங்க ஒளியில இருக்கீங்களா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இது என்ன 4+1 அப்படின்னு நீங்க பாக்குறப்போ, இது புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் கடந்து போகக்கூடிய ஒரு 5 படிநிலைகள் அங்க இருக்கு. இப்ப இந்த 5 படிநிலைகள் ஒருத்தர் கடந்து முடிச்சிட்டாருன்னா அவர் எதுல இருக்கிறாரம்மா, அவர் ஒளியிலே இருக்கிறார், ஒளியில நடக்கிறார் அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் பண்ண முடியலாம். சரி, இப்ப நம்ம அந்த 5 படிகள் குறிச்சு நம்ம போலாம். கண்டிப்பா ஏன் இதை 4+1 ரெண்டு பகுதியா பிரிச்சோம்னா, 4 பகுதிகள் கண்டிப்பா மேக்சிமம் எல்லாரும் கடந்து வந்துருவாங்க. ஆனா 5வது ஒரு படி இருக்குது, அதுல கடந்து போறதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அதுல கடக்கலைனா கடந்து வந்த 4 பகுதிகளுமே அங்க பிரயோஜனம் இல்லாததாக அங்க போயிடும் சொல்லி நம்ம பாக்கிறோம். சரி, இப்ப நம்ம பார்க்கலாம் அந்த 5 படிநிலைகள் என்ன, அந்த 4+1 என்ன அப்படின்னு பாக்குறப்போ, முதல் படி என்ன நீங்க பாத்தீங்கன்னா, 1 யோவான் 1:8-10 நம்ம வாசிக்கலாம். அந்த முதல் படிக்கு பேர் நம்ம என்ன கொடுக்கறோம்னா, மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. 1 யோவான் 1:8-10 நீங்க வாசி.
நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார்.
பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். கண்டிப்பா இந்த 4 விஷயங்கள் தனியா எடுத்தா ரொம்ப நேரம் பேசணும், நம்ம கொடுக்கப்பட்ட நேரம் அங்க பத்ததுனால நான் சும்மா ஓவரலா சொல்லிடுறேன். மனம் திரும்புதல்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம பாவின்னு முதலாவது ஏத்துக்கணும். அந்த பாவத்தை கழுவுறதுக்கு யார் தான் இருக்கிறான்னா, நம்முடைய அன்பின் கர்த்தர் இயேசுவினுடைய இந்த விலைக்கிரயம் அல்லது ரத்தம் இருக்குது, அந்த ஈடுபலியின் மேல கண்டிப்பா நம்பிக்கை வைக்கணும். அந்த ஒரு முதல் ஸ்டெப் கண்டிப்பா எல்லாருமே நம்ம செஞ்சிருக்கிறோம், மனம் திரும்புதலுக்குள்ளதான் நம்ம வந்திருக்கிறோம். 2வது படிநிலை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீதிமான் ஆக்கப்படுதல். இதை குறிச்சு வசனம் வாசிக்கலாம், 1 யோவான் 2:1-2.
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவித்து செய்கிற கிருபாதார வழி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவித்தி செய்கிற பலியாய் இருக்கிறார்.
பாருங்க, 2வது, கர்த்தர் இயேசுவின் மூலம் நமக்கு என்ன ஒரு நிலைமை கிடைக்குதான், மனம் திரும்பறச்சு அதுக்கப்புறம் நீதிமான் ஆக்கப்படுகிற ஒரு நிலைமை. அது கூட யார் மூலம் தான் கிடைக்கும் பாத்தீங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய பலியின் மூலம். அவர் நம்ம மேல என்ன போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, நீதியின் வஸ்திரம் அங்க போட்டிருக்காரு, நீதியின் சால்வை போட்டு நம்ம மூடி இருக்கிறார். அப்ப இந்த நீதியின்மான் ஆக்கப்படுதல் நிலைமைக்கு கூட யார் மூலம் தான் வரோம்னா, கர்த்தர் இயேசுவின் மூலம் வரும். இலவசமாய் அவருடைய கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லி, அவருடைய ரத்தத்தினால் நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாருமே நீதிமானாக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்ப கண்டிப்பா நம்ம எல்லாரும் மனம் திரும்பினவர்கள் தான். இரண்டாவது, கர்த்தருடைய விலையேறப்பட்ட பலியினால் அவருடைய நீதியினால் நம்ம மூடப்பட்டு நீதிமான் என்கிற நிலைமையில கூட இருக்கிறோம். அப்ப இரண்டாவது ஸ்டெப்பும் கடந்தாச்சு. மூன்றாவது ஸ்டெப் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அர்ப்பணிப்பு. இது என்ன அர்ப்பணிப்பு? கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சங்கீதம் 55 உங்களுக்கு தெரியும். பலியினால் உடன்படிக்கை பண்ணுதல் அல்லது ஞானஸ்நான ஒப்பந்தம் அல்லது மரண ஒப்பந்தமாக அங்கே இருக்குது. அதை குறிச்சு நீங்க வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:3-5
அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும்.
பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கா, இந்த அர்ப்பணிப்பு அப்படிங்கிற விஷயம், கர்த்தர் எப்படி நடந்துட்டாரோ, அந்த யோர்தான் நதியில நமக்கு ஒரு அடையாளம் வச்சு எப்படி அந்த கல்வாரியில முடிச்சாரோ அதே போல அவர் நடந்த வழியிலே நாமும் நடக்கணும். கண்டிப்பா இந்த கர்த்தர் அந்த நிமிஷத்துல என்ன செஞ்சாரு நமக்கு தெரியும். பிதாவே, நான் இனி என்னுடைய சித்தம் செய்யாம உங்களுடைய சித்தமே செய்யறேன். அதை சரியாக அவர் செஞ்சு முடிச்சார். அதே போல நம்ம ஒவ்வொருவருமே அவருடைய விலையேற பெற்ற சத்தியங்கள் கேட்டு கண்டிப்பா நம்ம கூட அந்த ஒரு ஒப்பந்தம் பண்ணி தான் வந்திருக்கிறோம். அப்ப கண்டிப்பா அந்த ஒப்பந்தம் பண்ணவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, அவர் நடந்தபடியே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன். இப்ப அவரால் நம்ம மனம் திரும்புதலுக்குள்ள வந்திருக்கிறோம், அவரால் நீதிமான் என்கிற ஒரு நிலைமைக்குள்ள வந்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே நிலைச்சிருக்கிறோங்கிற ஒரு அத்தாரிட்டி எப்படி காட்டணும்னா, அவர் எப்படி நடந்து போனாரோ அதன்படியே நம்ம நடக்கணும். அதனாலதான் அப்போஸ்தலர் பேதுரு சொல்வார், உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். அப்ப கண்டிப்பா நம்ம கூட அந்த மூன்றாவது படிநிலையா இருக்கிற அர்ப்பணிப்பை எல்லாரும் பண்ணனவங்களா இருக்கிறோம். நம்ம இனி என்னுடைய சித்தம் செய்யல உங்களுடைய சித்தமே செய்யணும்னு சொல்லி தான் பண்ணிருக்கிறோம். ஆனா அது எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது அது ஒவ்வொருத்தரை குறிச்சுதாக இருக்குது. ஆனா கண்டிப்பா இது என்ன பண்ணணுமா, கர்த்தர் இயேசு போலவே ஆரம்பிச்சு கண்டிப்பா முடிக்கிறவர்களாக அங்கே இருக்கணும். அப்ப இந்த மூன்றாவது படிநிலையும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இப்ப நான்காவது படிநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலியின் மூலம் பரிசுத்தமாக்கப்படுதல். அப்ப இது என்ன பலியின் மூலம் பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னா, இப்ப கண்டிப்பா ஒரு பலிபீடத்தில் ஒரு பலி வச்சு எரிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அதுக்கு என்ன தேவைப்படும், அக்கினி கண்டிப்பா அங்க தேவைப்படும். அப்ப நம்ம கூட நம்மளுடைய தாளந்துகளை கண்டிப்பாக சரியாக பலி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த பலி செலுத்தினா ரொம்ப எல்லாரும் கை குலுக்கிடுவாங்களா, பரவாயில்ல பிரதர் நீங்க பெர்ஃபெக்டா செஞ்சீங்க அப்படி சொல்லிடுவாங்களா? பாருங்க, அநேக உபத்திரவங்கள், அநேக சோர்வுகள், அநேக ஏச்சுகள் பேச்சுகள் கண்டிப்பாக அங்க கிடைக்கும். அப்போ இந்த விஷயம் என்னன்னா, நம்முடைய அனுபவங்களின் மூலமாக தேவன் நம்மளை நடத்துகிற அந்த வழியில கண்டிப்பா என்ன நமக்கு என்ன கிடைக்குன்னா, பரிசுத்தம் ஆக்கப்படுதல். இந்த விஷயங்கள் அங்க நடக்கணும். வசனம் கூட நீங்க வாசிக்கலாம், 1 யோவான் 2:6-8 வசனங்கள். நான் சும்மா இதை தொட்டுட்டு தான் போறேன், இது ரொம்ப நேரம் பேசுறேன் டைம்ல, கண்டிப்பா பின் நாட்கள்ல நம்ம அதை பார்க்கலாம்.
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனையை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம்தானே? மேலும் நான் புதிய கற்பனையையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது.
பாருங்க சகோதர சகோதரிகளே, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடி கண்டிப்பா நம்ம நடக்கணும். அப்ப கண்டிப்பா நம்முடைய தாளந்துகளை சரியாக, கர்த்தர் இயேசு எப்படி பலி செலுத்தினாரோ, அந்த காளை எப்படி பலி ஆனச்சோ, அதே போலதான் கர்த்தருடைய ஆடுக்கும் அங்க பலியாகிற விஷயம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம இருக்கிறத நாம் பாக்குறோம். அப்ப கண்டிப்பாக இந்த நான்காவது படிநிலை கூட நம்முடைய அனுபவங்கள் அல்லது நம்முடைய பலியின் ஜீவியத்தின் மூலமாக நம்ம ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல் அங்க நடக்கும். இது கூட நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலே அங்க போயிட்டு இருக்குது. இப்ப இந்த நாலு படிநிலைகளுமே நம்ம கடந்து வந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். சரி, இப்ப இந்த நாலு படிநிலையுமே நான் கடந்துட்டேன், நான் ஒளியில இருக்கிறேன்னு சொல்லிட முடியுங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்ப நம்ம அஞ்சாவது படிநிலை, அதுதான் 4+4 பார்த்தாச்சு, அந்த கடைசியா இருக்கு, அது ஒண்ணு என்ன அப்படின்னு நீங்க பாக்குறப்போ அன்பு சகோதர சகோதரி, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நாலு விஷயங்கள் கூட நிறைய பேர் கடந்து வந்துடுறாங்க, மெஜாரிட்டி வந்துடுறாங்க, ஆனா கடைசியில் என்ன, இந்த படிநிலைகள்ல அநேகர் அங்க தோத்துறாங்க, அநேகர் அதை கடைபிடிக்காம தோல்வியை தழுவுகிறவர்களாக இருக்கிறாங்க. சரி பரவாயில்ல, என் பையன் நாலு படிநிலை கடந்துட்டான் அப்படிங்கறதுக்காக தேவன் பரவாயில்ல அப்ப உள்ளவன் கூப்பிட்டுருவாருன்னா அதுலதான் தேவனுடைய நீதி அங்க அருமையாக செயல்படுது. அப்ப இந்த அஞ்சாவது படிநிலை என்ன அப்படின்னு நீங்க பாக்குறப்போ, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு படிநிலை. இந்த ஒரு படிநிலையை ஒரு சகோதரனோ சகோதரியோ கடக்காம போயிட்டா கண்டிப்பா அவங்க எங்க இல்லையம்மா, அவங்க ஒளியிலே இல்லை அல்லது தேவனோடு ஐக்கியம் வைக்காம இருக்கிறாங்க அப்படிங்கறது அர்த்தமாக இருக்கு. நீங்க வேணா அந்த அஞ்சாவது படிநிலை என்ன அப்படின்னு நீங்க பாக்குறப்போ, ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் 9-11 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்கலாம்.
ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான்.
பாருங்க அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அஞ்சாவது படிநிலை என்ன நீங்க பாக்குறப்போ, நான் ஒளியிலே இருக்கிறேன் ஒருத்தர் சொன்னா அவங்க என்ன பண்ணணுமா, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப இந்த அஞ்சாவது படிநிலை வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்மளுடைய தலைப்பாய் இருக்கிற இந்த சகோதர அன்பு. இந்த சகோதர அன்பு ஒருத்தருக்குள்ள இல்லைன்னா தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், தன் சகோதரனிடத்தில் தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். அது மாத்திரம் இல்லாம தன் இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் அவர் போகிற இடம் கூட என்னன்னு தெரியாம இருக்கிறத சொல்லி நாம் பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப 9 வசனம் கூட நீங்க பாத்தீங்கன்னா, தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் எதிலேயே இருக்கிறானா, அங்க இருளிலே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒளியில் இருக்கணும் அப்படின்னா அன்பு சகோதரர்களே, அது என்ன விஷயம்னா சகோதரர் மத்தியில காட்டக்கூடிய அல்லது புதிய சிருஷ்டிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த புதிய கற்பனையாக இருக்கிற அந்த சகோதர அன்பு அங்க இருக்குது சொல்லி நாம் பாக்குறோம். அப்ப இந்த சகோதர அன்புல ஒருத்தர் கம்மியாக இருந்தா குறைவுபட்டு இருந்தா அவங்க யாரு கூட ஐக்கியம் படலையா, தேவனோடு அவங்களுடைய ஐக்கியம் அங்க இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. அது மாத்திரம் இல்லாம அவங்க ஒளியில கூட இவ்வளவு நாள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, அப்ப இந்த சகோதர அன்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்க இருக்குது. அது மாத்திரம் இல்லாம நீங்க இங்க 9 வசனம் நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் பகைச்சிருக்கிறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒருத்தரோட ஒருத்தர் மல்லு கட்டிக்கலாம் நம்ப மாட்டோம். இப்ப இத கிரேக்க வார்த்தை கூட இதுக்கு அந்த பகைத்தல் அப்படிங்கிற வார்த்தை தான் வருது. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப உலகத்தில் இருக்கிறப்ப ஒருத்தரோட ஒருத்தர் பகைத்தல்னா சண்டை போட்டுக்குவோம், ஸ்திரீகள் இருந்தா புடிச்சுக்குவோம். ஆனா இங்க புது சிருஷ்டிகள் மத்தியில நம்ம அப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒருத்தர் மேல் ஒருத்தர் அந்த வெறுப்பு அல்லது அந்த பகையை இருந்தா அதை நம்ம எப்படி வெளிக்கொண்டு வருவோம்னா நம்முடைய ரியாக்ஷன்ல கண்டிப்பா கொண்டு வருவோம், நம்முடைய நடைமுறை அதை அப்படியே வெளிக்கொண்டு வரும். இப்ப சகோதரர் எனக்கு பிடிக்கலன்னா நான் அவரை பார்த்தோம்னா என்ன பண்ணுவேன், அவர் கூட எனக்கு சண்டை இருக்கு ஏதோ மனஸ்தாபம் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னா அவர் வர்றப்ப நான் என்ன பண்ணிடுவேன்னா ஒரு மாதிரி தெரியும் கண்டு கொள்ளாமல் அது போற விஷயங்களை அந்த பகைத்தல் அப்படிங்கறத நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் கொடுக்கலாம் புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு சகோதரனை பார்த்துட்டோம் பார்க்காம போற அந்த விஷயங்கள் கண்டு கொள்ளாத ஒரு விஷயமாக அங்க இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க சகோதரர் மத்தியில கவனிக்கிறப்போ இந்த விஷயங்கள் நிறைய அங்க நடக்கிறத நம்ம கண் முன்னதாக இருக்கிறத பாக்குறோம். இப்ப இங்க கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர் கூடியிருக்கிறோம். 600-700 பேர் எனக்கு தெரியுங்களா, இப்ப வந்திருக்கிற எல்லாரும் என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரபலியமான ஒரு சகோதரர் இருந்தா அவரை பார்த்துட்டு வாலின்றி அவர் நம்மளை பாக்குறாரா இல்லையா ஓடி போறோம், கை கொடுக்கறோம், சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறோம், பிரதர் நீங்க பேசினது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அவர் என்கரேஜ் பண்றோம். ஆனா ஒரு புது சகோதரன் உள்ள வந்திருப்பாரு அவரை பார்த்துட்டு யாருன்னு கூட தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த விஷயங்கள் தான் அங்க சொல்றாங்க அந்த பகைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப கண்டிப்பா அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கமா இருக்கிறானா, ஒரு 10 பேர் இருக்கானா, அந்த 10 பேரும் அந்த 10 பேருக்கு பழக்கம் இருக்குமா இருக்காது. இப்ப பாருங்க நம்ம எங்க போக போறோம்னா சர்வசங்கமாகி சபைக்கு போக போறோம், 144,000 எண்ணிக்கைக்கு நம்ம போக போறோம். அப்ப அந்த 144,000 பேருக்குள்ளே அந்த உருமணம் இருக்குமா, ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகமாக இருப்பாங்களா, தெரியுமா தெரியாது. ஆனா அதுக்கு நிழலா தேவன் இங்க வச்சிருக்கிற இந்த சகோதர ஐக்கிய மத்தியில அநேக இடர்கள் கண்டிப்பாக அங்க பண்றதை நம்ம பாக்குறோம். இந்த சகோதர அன்பு இல்லாதனால அந்த பகைத்தல் குணத்தை எப்படி நம்ம வெளிக்காட்டுறோம்னா, எந்த வகையிலும் ஒரு எக்லிஷியா வயசு சரி கூடுகை வயசு சரி எந்த இதுலயுமே ஒரு தாளந்துகள் இல்லாத ஒரு சகோதரர் தான் அவரை நம்ம யாருமே கண்டுகொள்வது இல்லை, அவரை கண்டு நம்ம ஒதுங்கி போறவர்களாக நம்ம இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நம்ம செய்யும் பட்சத்துல அது என்னவாக ஆகுது பாத்தீங்கன்னா, தன் சகோதரனை பகைத்தல் என்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு போகுது சொல்லி நாம் பாக்குறோம். அப்ப கண்டிப்பா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சகோதரன் மத்தியில ஒருத்தருக்குள் ஒருத்தர் இந்த பரஸ்பரம் கண்டிப்பாக தேவையாக அங்க இருக்குது. கண்டிப்பா தேவன் அவங்கவுங்களுக்கு என்ன, எல்லாரையும் தேவன் ஒரே மாதிரிதான் கூப்பிட்டுருக்கிறார். எல்லாரிடத்திலும் ஏதோ ஒரு நன்மையான காரியங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுதான் தேவன் புது சிருஷ்டி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம சகோதர சகோதரிகள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னா அவங்க சமாதானம் ஆயிடுவாங்களா? ஆக மாட்டாங்களா? உலகத்தில் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, தான் ஆடலைனாலும் தன்னோட சதா ஆடுமா. காரணம் என்னன்னா, ரெண்டு பேரும் அந்த ஒரே ரத்தத்தில் அங்க வந்திருக்கதா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் அப்படி வந்திருக்கிறோமா? அப்படி இங்க பாத்தீங்கன்னா, கண்டிப்பா அன்பான சகோதரர் சில நம்ம எல்லாருமே பரிசுத்தமான அந்த ஒரே ரத்தத்தினாலதான் மீட்கப்பட்டவர்களா இருக்கிறோம். பாருங்க, அந்த பாவமான ரத்தத்தை விட, பரிசுத்தம் இல்லாத ரத்தத்தை விட நம்ம எதில் பாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் அனைவருமே மீட்கப்பட்டவர்கள். அப்ப அந்த ரத்த சொந்தத்துக்கு பந்த அதிகமா, இதுக்கு அதிகங்களா? பாருங்க, அதுக்கு காட்டுற முக்கியத்துவம் நம்ம இதுக்கு காட்டுறது இல்லை சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப கண்டிப்பா ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கர்த்தருடைய அந்த விலைக்கிரியம் அந்த ரத்தத்தினாலதான் மீட்கப்பட்டு, அதன் அடிப்படையில தான் நீங்கள் நானும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். அந்த பந்தத்தை காட்டிலும், உலக பந்தத்தை காட்டிலும் இந்த பந்தத்துக்கு கணம் ரொம்ப ஜாஸ்தி கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப ஒரு சிலர் சொல்றாங்க, அவங்கள நம்ம மன்னிச்சிடறோம், ஆனா நம்ம சகோதரர்களை நம்ம மன்னிக்க முடியல அப்படின்னா, நம்ம அந்த ஒரே ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம், அந்த ரத்தத்துல பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் யாருக்குள்ள, அவங்களுக்குள்ள இல்ல கண்டிப்பா. அதனாலதான் அவங்க அப்படி செய்யறத நம்ம பாக்குறோம். சரி, கண்டிப்பாக அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப பாருங்க, இந்த சகோதர அன்பு அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானதாக கூட இருக்குது. இந்த சகோதர அன்பு ஒருத்தர் செய்யாம போயிட்டாருன்னா, அவங்க எங்கேயும் இருக்கலையாமா, ஒளியில் கூட இல்ல, அவங்களுக்குள்ள தேவனோட ஐக்கியம் கூட அங்க இல்ல சொல்லி நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம பாருங்க, கர்த்தரே இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம், 1 யோவான் 4:20-21.
தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவன்
போதும் சிஸ்டர். இப்ப இங்க கூட பாத்தீங்கன்னா, தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் எப்படி காணாத தேவன் அன்பு காட்ட முடியும்? இப்ப எல்லாரும் தேவனோட ஐக்கியம் வச்சிருக்கோம் நம்ம சொல்றோம், எப்படி அந்த ஐக்கியத்தை நம்ம நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவன் அதற்குத்தான் அவரால் ஜெனிப்பிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக நம்மளை வச்சிருக்கிறாரு. இவங்க மத்தியில நம்மளால அன்பு கூற முடியலனா, கண்டிப்பா தேவன்கிட்ட கூட நம்மளால கண்டிப்பாக அன்பு கூற முடியாது என்று சொல்லி நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கிறவ பாருங்க, கண்டிப்பா இதனுடைய விஷயங்கள் புரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான வசனங்கள் தான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நம்ம இவ்வளவு நேரம் என்ன சொல்லிருக்கோம், இந்த சகோதரனுடைய முக்கியத்துவம் நான் உங்கள் மத்தியில் நான் சொல்றேன். அப்ப கண்டிப்பா தன் சகோதரனை ஒருத்தர் பகைச்சிட்டா, தன் சகோதரனை ஒருத்தர் கண்டுகொள்ளாம போயிட்டா, ஒருத்தருக்குள்ள சகோதர அன்பு இல்லைன்னா அவங்க யாரா இல்லை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனோட அவங்களுக்குள்ள அந்த ஐக்கியம் இல்ல பாக்குறோம். அவங்க இது முடிய எதுலதான் இருக்காங்களாம், இருளுக்குள்ளேயே தான் இருக்கிறதா சொல்லி நம்ம பாக்குறோம். நம்ம எல்லாரும் பிரகாசமான மனக்கண்ணு தான் தரணும்னு அப்போஸ்தலர் பவுல் அங்க வேண்டுதல் பண்றாரு. அதன் அடிப்படையில நம்ம சத்தியம் கேட்டு உள்ள வந்திருக்கிறோம். எல்லாரும் ஒளியின் பிள்ளைகளை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ஒளியின் பிள்ளைகளை நம்மளுடையதாக்கி கொள்ளணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சகோதர அன்பு கண்டிப்பாக என்ன பண்ணணும் நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ள அங்க இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக இந்த புதிய சிருஷ்டியா அழைக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே அந்த அன்பை கடைபிடிச்சிருவாங்களான்னா, கடைபிடிப்பாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது அது கூடாத காரியம். நம்ம முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சகோதரன் உனக்கு என்ன செய்யணும் நினைக்கிறானோ அதை நீ அவங்களுக்கு முன்னதாக நம்ம செய்யணும். அப்ப கண்டிப்பா ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும், ஒருத்தர் செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்காம நம்ம அவர்கள் மேல அந்த அன்பு காட்டக்கூடிய விஷயத்தை முந்தி நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கு. ஒருவேளை அந்த சைடு இருந்து நல்ல மதிப்பு கூட வரலாம், ரியாக்ஷன் இல்லாம கூட போலாம். ஆனா நம்ம செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரியாக நம்ம செய்ய வேண்டியது இருக்கு நம்ம பாக்குறோம். சரி, இப்படி இருக்கிறப்போ இது முடிய நீங்க கேட்ட சில வசனங்களாகத்தான் இருக்கும். இப்ப நம்ம இது இன்னொரு கோணத்துக்கு நம்ம திருப்புறோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சகோதர அன்புடைய முக்கியத்துவம் நீங்க கண்டிப்பா புரிஞ்சிருப்பீங்க. இப்ப ஒருவேளை இந்த சகோதர அன்பு ஒருத்தருக்குள் இல்லைன்னா, அவங்க இந்து முடி இருளில் தான் இருக்கிறாங்க, தேவனுக்குள்ள கூட அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை நம்ம பாக்குறோம். இப்ப இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்களை உங்கள் மத்தியில நான் காட்டுறேன். அப்ப இந்த சகோதர அன்பு இல்லாதவன் வேதத்துல யாருக்கு அடையாளமாக அங்க காட்டப்பட்டிருக்கிறார்? அடுத்த விஷயம், இந்த சகோதர அன்பு இல்லாதவங்க யாருடைய ஆவியை தரித்தவர்களாக இருக்கிறாங்க? மூன்றாவது விஷயம், இந்த சகோதர அன்பு இல்லாதவங்க யாரோட பிள்ளைகளாக இருக்கிறாங்க? இதை கூட நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும் சகோதர சகோதரிகளே. இப்ப பாருங்க, இதுக்கு ஆதாரமா முதலாவது அடையாளம் என்று சொன்னா, நீங்க அப்படியே டைரக்ட் அடையாளம் எடுத்துடக்கூடாது. இப்ப இவங்க யாருக்கு தேவன் அங்க ஒரு கம்பாரிசன் அங்க காட்டுறா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சகோதர அன்பு இல்லாதவங்க இங்க வசனம் வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9:42.
என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ, அவனுடைய கழுத்தில் எந்திரக் கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும்.
பாருங்க, கர்த்தர் இயேசு அருமையாக சொல்றார், அவருடைய மூன்று சுவிசேஷத்துக்குள்ள இந்த வசனம் இருக்குது. மார்க்குல இருக்குது, மத்தேயுல 18:6-7 வசனங்கள் இருக்குது, லூக்கா 17:1-2 வசனங்கள் அங்க சொல்லப்பட்டது. அந்த 4 சுவிசேஷங்களை, மெஜாரிட்டி 3 சுவிசேஷங்களை கர்த்தரே இந்த வார்த்தையை பேசுறார். ஒரு சகோதரி இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால், அப்ப இங்க இடர் உண்டாக்குறதுங்கிறது ரொம்ப அதிகபட்சமான விஷயம். அந்த அளவுக்கு யாரும் அங்க செஞ்சிட மாட்டாங்க. யார் இந்த இடருதலை கொண்டு வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிங்களே, 1 யோவான் 2:10.
தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை.
தன் சகோதரனிடத்தில் அன்பு கொண்டிருக்கிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவன்கிட்ட என்ன இல்லையா, இடரல் அங்க ஒண்ணுமே இல்லையா. கண்டிப்பா உண்மையாலுமே ஒரு சகோதரன் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருந்தாங்கன்னா அவர்கள்ட்ட என்ன இருக்காதான், இடறுதலுக்கு ஏதுவான எந்த காரியமே கண்டிப்பாக அங்க இருக்காது. ஒருவேளை இந்த அன்புல கம்மி பட்டிருந்தா தான் அவங்க என்ன ஒரு காரியத்தை செய்வாங்களா, இந்த அன்பு இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்களா, அந்த இடறுதல் உண்டாக்குவாங்க சொல்லி நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம அப்போஸ்தலர் போல் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நம்ம சாப்பிடுற விஷயம் கூட ஒரு சகோதரனுக்கு இடர் உண்டாக்கினா அதை என்ன பண்ணணுமா, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாரு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருவேளை சகோதர அன்புல ஒருத்தர் கம்மி ஆயிட்டாலோ, ஒருவேளை சகோதர அன்பு அவங்களுக்குள்ள இல்லாம போயிடுச்சுன்னா அவங்க அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணிருவாங்கன்னா இடறுதல் உண்டாக்கிடுவாங்க சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப ஒருவேளை அந்த இடறுதல் உண்டாக்கிட்டா அவங்களுக்கு என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவன் வச்சிருக்கார் பாரு, அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டுங்கள். இன்னொரு மொழிபெயர் இருக்கு, நீங்க திருவி விளியம் என்ன வாசித்து பாருங்க, அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை தொங்க விடுங்கள், தொங்க விட்டு கொண்டு போய் கடல்ல போடணுமா. அப்ப தொங்க விடுதல் என்ன, கழுத்துல ஒரு அடையாளம் மாட்டி விட்ட என்ன விஷயம். இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் ஒருத்தர் குற்றவாளி ஆயிட்டா ஒரு தீர்ப்பு கைது ஒரு மரண தண்டனை கைதுன்னா அவங்களுக்கு என்ன போட்டுருவாங்க, கழுத்துல ஒரு அடையாளம் போடுவாங்களா, போட மாட்டாங்க. இப்ப கைதிகளுக்கு நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதே போல ஒரு சகோதரனுக்கு ஒருத்தர் இடறல் உண்டாகுற நிலைமைக்கு போயிட்டா இந்த இடறுதல் உண்டாக்குதல் எல்லாரும் செஞ்சிட மாட்டாங்க, இந்த அன்பு இல்லாதவர்கள் அன்புல கம்மியா இருக்கவும் கண்டிப்பா செய்வாங்க. ஒருவேளை அப்படி அவங்க செஞ்சுட்டா அவங்களுக்கு யாருக்கு ஒரு முன்னடையாளம் நம்ம பாக்கிறோம்னா, ஒரு கம்பாரிசன் பாக்குறோம்னா, அவங்க கழுத்துல எந்திரக்கல் கட்டுறதான், கட்டி எங்க போய் போட்டலாமா, கடலில் கொண்டு போய் போட்டுறது அவனுக்கு நலமா. அப்ப இந்த எந்திரக்கல் எதை அடையாளப்படுத்துது தெரியுங்களா, இது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு எந்திரக்கல் என்று வருகிறப்ப அதுக்கு ஒரு என்ன பொருள் தேவன் அங்கே கொடுக்கறாருனா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். வசனம் என்ன வாசிங்க, வெளிப்படுத்தல் 18:21.
அப்பொழுது பலமுள்ள தூதன் ஒருவன் பெரிய எந்திரக்கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து, இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமற் போகும்.
இந்த வசனம் வசித்த மாதிரி இருக்குங்களா, கண்டிப்பா பேசிக் லெசன்ல கேட்டிருப்பீங்க. இது ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு மகா பாபிலோன் மாநகரம், அப்ப பாருங்க போப் மார்க்கம் அல்லது அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு அருமையான அடையாளமாக தேவன் அந்த இயந்திரக்கில் வச்சிருக்கிறாரு. இப்ப ஒருவேளை இந்த சகோதர அன்புல கம்மியாய் ஒருத்தருக்கு இடரல் உண்டாக்கிட்டா அவங்களுக்கு என்ன ஒரு தீர்ப்பு தேவன் வச்சிருக்கிறாராம், இந்த அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு வச்சிருந்த அந்த தீர்ப்பு அவங்களுடைய அந்த அடையாளம் கழுத்துல அங்க மாட்டி விடப்பட்டிருக்குது. இப்போ எத்தனை பேருடைய கழுத்துல அந்த அடையாளம் தொங்கிக்கிட்டு இருக்குது எனக்கு தெரியல, ஒருவேளை என் கழுத்துல கூட இருக்குதா, நான் தான் செக் பண்ண வேண்டியதாக அங்க இருக்குது. அப்ப பாருங்க ஒரு விஷயத்துல எந்த வகையிலையும் இடறுதல் அப்படின்னா பெரிய விஷயம் பண்ணிதான் பண்ணணும் இல்ல, ஒரு சின்ன காரியத்துல கூட இடறல் உண்டாக்கிடக்கூடாது. அப்ப யாரு அந்த சிறியர் அப்படின்னு பாக்குறப்ப, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற அந்த சிறியர் யாரு பாத்தீங்கன்னா, அவருடைய சீஷர்களாக அங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் கர்த்தர் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்ததாக அர்த்தம். நீங்க அந்த வெள்ளாடு செம்மறியாடு ஊமையில நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எப்போ ஆண்டவர் இவங்களை பார்த்தோம் செஞ்சோம், அப்ப இவங்களுக்கு என்ன செய்றீங்களோ அதை யாருக்கே செஞ்சதாமா. அப்ப கண்டிப்பா அந்த அந்தி கிறிஸ்து அமைப்பு கூட கர்த்தருக்கு விரோதமாகத்தான் செஞ்சாங்க, அதனாலதான் அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு. இப்ப அதே போல இந்த அந்தி சகோதர அன்புல ஒருத்தர் கம்மியாய் அடுத்த ஸ்டெப்ல அவங்க வச்சுட்டாங்கன்னா நீங்க நினைச்சு பாருங்க, அன்பு சகோதர சகோதரியில அந்த ஒரு அழிவுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோமா. அப்ப கண்டிப்பா நம்மளை செக் பண்ணும், நம்ம கழுத்துல எந்திரக்கல் தொங்குதா, ஒருவேளை செஞ்சுட்டா கண்டிப்பா தேவன் அங்க தொங்க விட்டுருவார். அதுக்கப்புறம் இந்த பாபிலோன் அமைப்புக்கு எப்படி தீர்ப்பு நிச்சயமோ அதே போல ஒரு சகோதரன் இடர் உண்டாக்கிட்டா கண்டிப்பா அவர்களுக்கு கூட இந்த தீர்ப்பானது நிச்சயமாக அங்க இருக்குது சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப கண்டிப்பாக இவங்க யாருக்கு ஒரு அடையாளமாக அங்க காட்டப்பட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அடையாளம்னா எக்ஸாக்டா நீங்க எடுத்துக் கொள்ளக்கூடாது. இப்ப அந்தி கிறிஸ்துன என்ன விஷயம்னா கிறிஸ்துவுக்கு போலியானவர்கள். இப்ப அதே போல இவங்க கூட நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம், இவங்க கூட புது சிருஷ்டி தான், ஆனா புது சிருஷ்டிக்கு போலியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பிரமாணம் என்ன, அவங்களுடைய கற்பனை என்னன்னா சகோதர அன்பு தான் மெயின், அதுல அவங்க காட்டாம வெறுமனே இருப்பாங்க. ஆனா கேட்டா சொல்லுவாங்க, நான் ஒளியில தான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன், ஒளி பிள்ளைங்களோட ஐக்கியம் தான் வச்சிருக்கேன். அவங்க சொல்லிட்டு வேணா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய காரியங்கள் நீங்க விசாரிக்கிறப்போ இந்த புது சிருஷ்டிக்கு போலியாகவே அவங்க அங்க இருப்பாங்க. அவங்க கூட எங்கதான் இருப்பாங்கன்னா வீட்டுல பக்கத்துல இருக்க மாட்டாங்க, உட்காந்துருக்க நம்ம மத்தியில தான் அங்க இருப்பாங்க சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப கண்டிப்பா அன்பான அந்த போலியான ஒரு வாழ்க்கை யாரு வாழ்றாங்களோ அவங்க கழுத்துல கண்டிப்பா இந்திரக்கல் அங்க தொங்க விடப்படும், கண்டிப்பா கடலில் தேவன் அங்க தூய்வு. எப்படி இந்த பாபிலோன் மாநகரம் இல்லாமல் போச்சோ அதே போல அவங்க கூட இல்லாமல் போயிடுவாங்க நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க யாரோட பிள்ளைகளாக இருக்கிறாங்க நீங்க பாக்கிறப்போ, அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு வசனம் கூட நீங்க வாசிக்கலாம். இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு குறிச்சு இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. 1 யோவான் 2:18-19.
பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்திகிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்திகிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. நம்முடையவர்களாய் இருந்தார்கள் ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லோரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும் படிக்கே பிரிந்து போனார்கள்.
பாத்தீங்களா, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று தெரியும்படி ஒரு பிரித்துதல் அங்க நடந்துச்சு. இப்ப அப்போஸ்தலர் யோவான் அங்க எழுதுறப்போ அந்த வசனம் பாத்தீங்கன்னா, பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? இப்ப அவர் எழுதின அந்த காலம் கடைசி காலங்களா? பாருங்க, அது சபையினுடைய முதலாம் காலகட்டம், ஆரம்ப நிலைமை ஆயிருச்சு. ஆனா அவர் இப்ப இங்க எழுதுற வசனம் யாருக்கே எக்ஸாக்டா பொருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கடைசி கால அங்கமாயிருக்கிற, கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கு தான் அருமையாக அங்க பொருந்தது. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா, இது கடைசி காலமா இருக்குது, கண்டிப்பா அந்திகிறிஸ்து வருவான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா விஷயம் என்ன சொல்றாராம், அநேக அந்திகிறிஸ்துக்கள் உள்ளே இருக்கிறதா அங்க சொல்றாரு. அப்ப என்ன விஷயம் நீங்க கவனிக்கிறப்போ சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம பேசிக் லெசன் நம்ம கேட்டிருப்போம், அந்திகிறிஸ்து அப்படிங்கறது எப்படி நம்ம பார்ப்போம்னா, அது ஒரு அமைப்பு, அப்படிதான் நம்ம பார்ப்போம். கண்டிப்பா அது அமைப்பு தான், நம்ம அதுக்கெல்லாம் மாத்துக்கிறது சொல்ல. இப்ப விஷயம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப முதலாம் காலகட்ட சபை ஆரம்பமாயி எவ்வளவு காலமாயி அந்த அந்திகிறிஸ்து அமைப்பானது உருவாச்சு, அது உயிர் வாங்குச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 539 அப்புறம் அதற்கென்று கொடுக்கப்பட்ட காலம் முடியதான் அந்த அந்திகிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டீங்க, அவர் அப்பதான் வருவார். ஆனா அந்த அமைப்பானது உருவாவதற்கு முன்னதாகவே என்ன நடக்குதான், உள்ள சபைகளுக்குள்ள அநேக அந்தி கிறிஸ்துக்கள் அங்க உள்ள ஒவ்வொருவரும் அங்க இருக்கிறதா தனிப்பட்ட நபர்களாக அங்க இருக்கிறாங்க. இவர்களுக்குள்ள இருந்துதான் என்னாச்சா, உண்மை சபைக்குள்ள இருந்துதான் இந்த அந்தி கிறிஸ்தவானவர்கள் வெளியே போனாங்க, ஒரு பிரித்துதல் நடந்துச்சு. அதை நீங்க வெளிப்படுத்தல் 12 நீங்க பாக்கலாம். பாருங்க, அந்த ஸ்திரீ கர்ப்ப வேதனை பட்டாங்களாம். பாருங்க, ஒரு பிள்ளை பெறும்படி எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கு பாருங்க. உண்மை சபைக்குள்ள ஒரு பிரித்துதல் நடந்துச்சு, எதன் அடிப்படையிலான, கண்டிப்பா இந்த அன்பின் அடிப்படையில தான். அதனாலதான் பாருங்க, அன்பை பத்தி சொல்லிட்டு வரப்பதான் இந்த காரியங்களை அங்க அப்போஸ்தலர் யோவான் கட்டுறாரு. பாருங்க, அப்ப சகோதர அன்பு இல்லாதவங்க கண்டிப்பா யாருக்கே அங்க அடையாளமா, அந்த போலியாக இருக்கிறவங்க யாருக்கே அடையாளமா, அந்தி கிறிஸ்து அமைப்புக்கு அடையாளமா இருக்கிறான். இப்ப பாருங்க, முதலாம் காலகட்ட சபையில அந்தி கிறிஸ்து ஒரு அமைப்பாக அதிகாரம் வாங்குறதற்கு முன்னதாக ஒரு பிரித்துதல் நடந்துச்சு. முதல் காலகட்ட சபையில போலியானவர்கள் உண்மையானவர்கள். அதே போல இப்ப நம்ம கடைசி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப கடைசி காலத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல யார் ஆட்சிக்கு வரப்போறோம், ஒரு அதிகாரத்துக்கு வரப்போறோம் பாத்தீங்களா. இந்த அந்தி கிறிஸ்து அமைப்பானது மறுபடியும் அதிகாரம் வாங்க போறாங்க. அப்ப அதற்கு முன்னதாக என்ன நடக்கணும், இந்த சபைக்குள்ள பிரித்தெடுத்துதல் கண்டிப்பா நடக்கும். அப்ப யார் வர வேண்டிய வாய்ப்பு இருக்குன்னா, இந்த அந்தி கிறிஸ்துக்கள் உள்ள வருவதற்கு வாய்ப்புகள் அங்க இருக்குது. அப்ப அந்தி கிறிஸ்துனா போலியான சத்தியம் சொல்றவங்க தான் அப்படிங்கறது இல்ல. வசனம் என்ன சொல்லுதுன்னா, தன் சகோதரத்துல அன்பு கம்மியா பண்றவங்க அல்லது சகோதரனை இடறுவதற்கு ஏதுவா யாராச்சும் பண்ணிட்டு அவங்களே யாருக்கு அடையாளமா? பாருங்க அன்பு சகோதர, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம செக் பண்ணி பாருங்க, ஒருவேளை கழுத்தெல்லாம் தொட்டு பாத்துங்க, அப்படி யாரும் கண்டிப்பா இருக்கக்கூடாது. தேவன் எந்த விஷயத்தையும் சொல்லாம செய்யறவரே அங்க இல்ல. இன்னைக்கு ஏன் கூப்பிட்டு உட்கார வச்சு நம்மள சொல்லிட்டு இருக்கிறன்னா, ஒருவேளை அந்த வாய்ப்புல இருக்கிறாங்க நிறைய பேர், ஒருவேளை நானா கூட அங்க இருக்கலாம், கழுத்துல எந்திர கல்ல மாற்றுறதுக்கு ரெடியா இருக்கலாம், தொங்க விட ரெடியா இருக்கலாம். உடனே நம்ம உணர்ந்து அதை நம்ம சரி செய்யும் பட்சத்துல கண்டிப்பா தேவன் கிருபை உள்ளவராகவே அங்க இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம அந்த பிரித்துதல் கூட எப்படி நடக்கு நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு நீங்க கோதுமையும் அந்த களையும் ஓவுமே நீங்க பாத்துருக்கலாம். அப்ப கோதுமையும் களையும் போய் நல்ல விதை விதைச்சவர் மனுஷகுமாரன் தான், ஆனா அதுக்குள்ள கலையையும் கூட சாத்தானவன் விதைச்சிட்டாரு. அப்ப உடனே அந்த அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்போ அந்த அடையாளம் கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா? அது கதிர் விட ஆரம்பித்த பொழுது பாத்தீங்களா, ஆரம்ப காலத்துல அவ்வளவு தெரியல. அந்த கதிர் விடுதல் என்ன பாருங்க, அது ஒரு முதிர்ச்சி நிலைமைக்கு வந்தாச்சு. அப்போ உடனே சபைக்குள்ள புதிய இன்னைக்கு நிறைய பேர் வந்துறாங்க, நிறைய எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்த உடனே இவங்க அதுல இருக்கிறாங்களா கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய அந்த வளர்ச்சி நிலைமை வச்சு வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இவர்கள் என்ன ஒரு ஆவி உடையவர்களாக இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, ஒரு முதிர்ச்சி நிலைமையை அங்க குறிக்குது. இன்னைக்கு கண்டிப்பா அந்த கடைசி கால இந்த சபையானது கூட அறுவடைக்கு ரெடியா அங்க நின்றுட்டு இருக்குது. அப்ப கண்டிப்பா நம்மளால இந்த விஷயங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் சொல்லி நாம் பாக்குறோம். நம் மத்தியில தான், நமக்குள்ளதான் கண்டிப்பா அங்க இருப்பாங்க சொல்லி நாம் பாக்குறோம். ஒருவேளை அதை நம்மளா மாறிடக்கூடாது, அதற்கு தான் இந்த வாய்ப்பை தேவன் நம்மத்தில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அப்ப இது கூட ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. இன்னொரு விஷயம் நீங்க பாக்குறப்போ, அப்ப இந்த சகோதர அன்பு இல்லாதவங்க அந்தி கிறிஸ்துவாக அங்க மாறாங்க தனிப்பட்ட நபர்களாக. இன்னொரு விஷயம் நீங்க பாக்குறப்போ, இந்த அன்பு இல்லாதவங்க யாரோட பிள்ளைகளாக போயிடுறாங்க நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம முதல்ல வாஸ்தவம் நம்ம கர்த்தர் தேவனுடைய வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக தான் இருக்கிறோம். ஆனா இந்த சகோதர அன்பு ஒருத்தட்ட கம்மி ஆயிடுச்சுன்னா அவங்க யாரோட பிள்ளைகளாக போயிடுறாங்க பாருங்க. 1 யோவான் 3 9 மற்றும் 10.
தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல.
இதில் இங்க கூட அருமையாக சொல்லப்படும், நீதியும் செய்யணும், அதோடு கூட என்னவும் செய்யணுமா, சகோதர அன்பையும் செய்யணும். அப்படி செய்யாதவங்க யாரோட பிள்ளை இல்லையா? தேவனால் பிறந்தவர்கள் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஒருவேளை இந்த சகோதர அன்பு ஒருத்தர் காட்டாம போயிட்டு அவங்க யாரோட பிள்ளை? நீ நினைச்சு பாருங்க, அவங்க சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சாத்தான் எப்படிப்பட்டவர்? அவரும் ஒரு தீர்ப்பு வாங்கி ரெடியா இருக்கிறார். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். ஒருவேளை நம்மளாம் சொல்லிட்டு இருக்கிறோம் பிரதர், நாங்களாம் கண்டிப்பா புதிய சிருஷ்டி தான் பிரதர், கர்த்தருடைய பிள்ளைகள் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா பாருங்க, நம்மளை வகை இருக்குது. இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு குணம், இந்த சகோதர அன்பு ஒருத்தருக்குள் கம்மி ஆயிடுச்சு, ஒருத்தர் எல்லாம் போயிடுச்சுன்னா அவங்க சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. சாத்தானுடைய அமைப்புல ஒரு அங்கமாக மாறுறதுக்கு கூட அந்த வாய்ப்புகள் அங்க இருக்குது. புரிஞ்சு கண்டிப்பாக இந்த விஷயங்களை சிந்தனையில வச்சு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சகோதர அன்புல அதிகமாக வளர்வதற்கு நம்ம அங்க விஷயங்கள் அங்க செய்யணும். அது மாத்திரமே இல்லாம இப்போ கடைசியா நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களை எங்க கூட்டு போறேன்னா ஸ்கேன் சென்டர்ல கூட்டு போறேன்னு சொன்னேன். இன்னும் அது மாதிரி போன மாதிரி அறிகுறியே தெரியலீங்களே அப்படிங்கிறீங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளை. இப்போ கடைசி விஷயம் என்னன்னா, இந்த சகோதர அன்பு ஒருத்தருக்குள்ள இல்லைன்னா அவங்க யாரே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு புது சிருஷ்டியே இல்லை. அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புது சிருஷ்டியானது டெத் ஆயிடுச்சோம். அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சோமா, இறந்துருச்சோம். அது யாருக்கு தெரியுங்க? எல்லாருக்கும் தெரியுங்களா? இப்ப ஒரு சகோதரி கருவா கருத்தரிச்சிருக்காங்கன்னா, ஒரு பிறக்கிற டைம்ல அந்த குழந்தை இறந்துருச்சா உயிரோடு இருக்கான்னு யாருக்கு நல்லா தெரியும் பாத்தீங்களா? அதை சுமந்து இருக்கிற அந்த சகோதரிக்கு நல்லா தெரியும். ஏன்னா அதனோட அசைவுகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா பிறத்தல் டைம்ல ஒருவேளை அந்த அசைவே இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? உடனே போய் டாக்டர் அங்க செக்அப் பண்ண சொல்லுவாங்க. உடனே போய் அப்படிலாம் பார்ப்பாங்க. அதே போல இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த புது சிருஷ்டி அசைவோடு இருக்குதா செக் பண்ணணும். எப்படி நீங்க செக் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகள் வசனம் வாசிங்க, 1 யோவான் 4:14-16.
பிதாவானவர் குமாரனை உலக அர்ச்சகராய் அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். நாம் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம்.
பாருங்க, நம்ம சகோதரிடத்தில் அன்பு கூறுறதுனாலதான் மரணத்தை விட்டு எங்கே வந்திருக்கிறோமா, ஜீவனுக்குள் வந்திருக்கிறோம். அப்ப அதுதான் குறிக்கிறது இந்த மரண ஒப்பந்தம். ஆதாமின் பாவத்தின் மூலம் வந்த அந்த மரணம் நமக்குள்ள இல்ல, இப்ப ஒரு புது ஜீவனுக்குள்ள. அதான் நான் மறுபடியும் சொன்னேன், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தருடைய தேவனுடைய வித்தினால். அப்ப பாருங்க வசனம் சொல்லுது நம்ம என்னவாயிருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா,
சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான்.
பாருங்க, அந்த சகோதரிடத்துல அன்பு கூறினா மரணத்தை விட்டு நீங்கி வந்திருக்கிறோமா? ஒருவேளை அன்பே கூறலனா இதுலயே இருக்கிறோமா? இன்னும் அந்த மரணத்திலேயே தான் நம்ம இருக்கிறதா சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனங்கள் அப்படியே வாசிங்க.
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான், மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்தராது என்று அறிவீர்கள்.
பாருங்க, தன் சகோதரனை பகைக்கிறவன், இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லுவோம் பகைத்தல் அப்படிங்கறத நேரடியான பகைத்தல் இல்ல, ஒருத்தரை கண்டுக்காம போறது, அவங்களை சில விஷயங்கள் இடறுதல் பண்ணுகிற இந்த விஷயம் எல்லாம் குறியுது. ஒருவேளை அப்படி பண்ணிட்டா அவர் எப்படியா இருக்காங்களா, மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். நான் முன்னதாக சொன்னேன், அந்த சகோதர அன்பு இல்லாதவங்க சாத்தானுக்கு சாத்தானுடைய பிள்ளைகள். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன் தான். அதே போல இந்த சகோதர அன்புல கூட ஒருத்தர் காட்டாம போனா அவங்க கூட மனுஷ கொலைபாதகனாக மாறுறாங்களா? அவங்களுக்குள்ள என்ன இல்லாமா, அந்த ஜீவன் நித்திய ஜீவன் அங்க இல்லாம போகுது. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க சகோதரர், செக் பண்ணி பாருங்க, நமக்குள்ள வாங்கி இருக்கிற அந்த புது சிருஷ்டி வளர்ந்துட்டு அசைவோட இருக்குதா இல்ல செத்து போயிடுச்சா? ஒருவேளை அது இறந்துடுச்சுன்னா, ஒருவேளை ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றுல இருக்க அந்த கருவானது இறந்துருச்சுன்னா யாருக்கே ஆபத்து பாத்தீங்களா? அந்த குழந்தை மாத்திரம் தான் போயிருன்னு நினைக்கிறீங்களா? அந்த சுமந்து இருக்கிற சகோதரிக்கும் அது ஆபத்தாக போயிடும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கிற புது சிஷ்டி டெத் ஆயிடுச்சுன்னா அது நமக்கும் ரொம்ப ஆபத்து. கண்டிப்பா டாக்டர் வந்து அது என்னதான் சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, உடனே இல்ல அப்படிலாம் சொல்லிட மாட்டாங்க. அந்த அனுபவங்கள் தெரியும் நான் நினைக்கிறேன். அப்ப பாருங்க, ரொம்ப டேஞ்சரான விஷயம். இந்த சகோதர அன்புல ஒருத்தர் இல்லாம போயிட்டார்னா அவர் யாரு, என்னவே விஷயம் இல்லைன்னா அவருக்குள்ள அந்த புது சிருஷ்டியே அங்க இறந்து போயிடுச்சு என்று பாக்குறோம். அதுக்கப்புறம் என்னங்க, அந்த குழந்தை பிறந்தா என்ன பிறக்கட்டேன்னா? இப்ப பாருங்க, இதே போல பாருங்க, நம்ம கர்த்தர் மூலம் ரெண்டாம் மாதாமின் மூலம் நம்ம வந்திருக்கிறோம். அவர் மூலம் அவராக அவருடைய சரீர அங்கமாக வந்திருக்கிறோம். இப்ப இதே போல ஒரு பிரித்தல் நடந்துச்சு, நான் உங்களுக்கு காட்டுறேன். உதாரணம் அங்க யார் காட்டுறாரு பாத்தீங்கன்னா, காயினை அங்க யோவான் அங்க அடையாளம் காட்டுறாரு. இப்ப காயினுடைய நீங்க வாழ்க்கை கூட நம்ம பாக்குறப்போ, முதல் ஆதாம் முதல் மனுஷன் இருந்தார் ஆதாம், அவர் கூட ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாச்சு, எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கு நீங்க நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே அவங்களுக்கு முதல் ஒரு குழந்தை பிறகுது. அப்ப குழந்தை பிறந்தன்னு பாருங்க, ஆதாமனுடைய ரெண்டு பசங்க லிஸ்ட் தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி, மூன்று பசங்க லிஸ்ட் இருக்குது, ஒருத்தர் காயின், இன்னொருத்தர் ஆபேல், இன்னொருத்தர் சேத். இந்த மூணு பேர் பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆபேல் பத்தி அவ்வளவு பெருசா ஒண்ணு சொல்லல, அவருடைய பிறப்பு குறிச்சு அவர் நல்லது செஞ்சாரு, இறந்துட்டார். ஆனா காயினையும் சேத்தையும் குறிச்சு நீங்க கவனிக்கிறப்போ சில வசனம் அங்க இருக்குது, ஆனா நான் அதை காட்டுறேன் பாருங்க. அந்த முதல் ஆதாம் அவருக்கு ரெண்டு பசங்க வந்தாங்க, ஒரு லிஸ்ட் இருக்குது, ஆதாம் காயினுடைய லிஸ்டும் இருக்குது, சேத்தினுடைய லிஸ்டும் இருக்குது. இப்ப காயின் எப்படிப்பட்டவரா இருந்தார் பாத்தீங்கன்னா, அவர் தன்னோட சகோதரனை கொலை பண்ணிட்டார். அவர் பிறந்த உடனே அவருக்கு என்ன ஒரு பேர் வச்சாங்க, என்ன ஒரு வார்த்தை அவங்க அம்மா சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தை விட்டு வந்த மன கஷ்டம் இருக்குது, நிறைய வேதனை இருக்குது, இப்ப அதெல்லாம் சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அங்க கிடைச்சது. முதலாவது ஒரு பிறத்தல், ஒரு பையன், தலைச்சம் பையன் பிறந்தான், எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. ரொம்ப நாள் குழந்தை இல்லாம ஒருத்தர் குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அதனாலதான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தரால் ஒரு மகனை பெற்றேன் என்று அவனுக்கு காயின் பேர் வச்சான். ஆனா கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, நீங்க பாத்தீங்கன்னா காயின் கூட சகோதரன் போயிட்டார், அதுல கம்மியானதுனால தேவன் அவனுக்கு என்ன ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டான்னா, பூமியிலே நிலையற்று திரிகிறவனாக அங்க போயிடுவார். அப்ப இவருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறார். அதே போல நீங்க சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க ரூல் பாத்தீங்கன்னா, யாரோட வம்சம் தான் வந்திருக்கணும். இப்ப வம்ச வரலாறு, ஆதாமின் வம்ச வரலாறு பாக்கணும், அதுல யார்தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும் பாத்தீங்களா, காயின் தான் வந்திருக்கணும். ஆனா காயின் கொண்டு வரல, காரணம் அவர் சகோதரன் பெயரிடம். ஆனா சேத்து குறிச்சு நீங்க வசனம் பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுது, ஆதாம் தனது சாயலாகவும் தனது ரூபத்தின்படியேயும் ஒரு மனுஷனை பெற்று அவனுக்கு சேத். அப்ப எப்படி அவருக்குள்ள இந்த ரூபம் சாயல் இருந்துச்சு அவருக்கு தெரியும், பிறந்தனை கண்டுபிடிச்சிருப்பாருங்களா. ஆனா ஆதாம் உண்டாக்கப்பட்ட தேவன் சொன்னார் பாருங்க, தனது சாயலாகவும் தனது ரூபத்தின்படியே மாதாம் படைச்சார். அப்ப விஷயம் என்ன, தேவனுடைய அந்த குண லட்சணம் அங்க இருந்து நாலு, அந்த ரூபம் சாயல் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப சேத்துக்குள்ள என்ன இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய அந்த சாயலும் ரூபமும் இருந்துச்சு, அதனாலதான் அவர் வம்சவழியில வந்திருக்கிறார். ஆனா காயின் பிறந்தோன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப எளிமையான வசனம், கர்த்தரால் ஒரு மனுஷன், ஏன்னா என்னோட கஷ்டத்துக்கு ஒரு விமோச்சனம், ஒரு பையன் கிடைச்சிருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப புரியுதுங்களா, அப்ப காயினுக்குள்ள என்ன இல்லாம போயிடுச்சுன்னா, தேவனுடைய அந்த குண லட்சணங்கள் அங்க இல்லாம போயிடுச்சு. காரணம் அந்த சகோதரர் அன்பு. ஒருவேளை அவர் சரியா இருந்திருந்தா, ஒருவேளை தேவன் படைக்கிறப்பே காயின் அதுக்காக தான் படைச்சிருப்பாருங்களா. பாருங்க, அப்போ அந்த வாய்ப்பை காயின் தேர்ந்தெடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, பூமியில் நிலையற்று திரிகிறவன். காயின் சொன்னார், இந்த தண்டனை எனக்கு ரொம்ப பெருசுங்க. அதே போல சகோதர சகோதரிகளை, புது சிருஷ்டியா தரிக்கப்பட்டிருக்கிற நம்ம கூட ரெண்டு பிறத்தல் கண்டிப்பா நடக்கும், நடக்க வாய்ப்பு இருக்குது. சபை மத்தியில் சொன்னாதான் பிரித்துதல் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பிரித்துதல் நிலையற்று திரிகிறவன், அவங்க யாருக்கு அடையாளம் பாத்தீங்கன்னா பாருங்க, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி இருளில் அவன் இருளில் நடந்தா தன் சகோதரனை பகைத்தான் அவன் ஒளியில இருக்கிறான். அவனுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, நிறைய இடர்கள் வருது அப்படின்னு நான் பாக்குறேன். அருமையான திரள் கூட்டத்துக்கு இடையிலமா இருக்கு. ஆனா காயினுடைய லிஸ்ட் கூட இருக்கு, வம்ச வரலாறு கூட கொஞ்சம் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அவங்களுக்கு ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை இங்க இருப்பாங்க. சகோதர அன்பு பத்தி அவங்க பார்த்தா, அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் கண்டுபிடிக்கலாம், தேவன் அவருடைய தப்பை சுட்டி காட்டினோடனே காயினுடைய முகநாடி என்னாச்சான், வேறுபட்டுச்சு. அதை வச்சு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கலாம். ஒருத்தரோட ஒரு சகோதரர், பிரதர் நீங்க இதை தப்பு பண்றீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உண்மை சிருஷ்டி என்ன பண்ணுவாங்களா, ரொம்ப தாழ்மையை ஏத்துக்குவாங்க. ஆனா நீங்க அடையாளம் கண்டுபிடிங்க, அவங்களுடைய முகநாடி கண்டிப்பா வேறுபடும், அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. இதை வச்சு நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப உண்மையை யாரு, போலி யாரு, நம்ம கண்டுபிடிக்க முடியும் சொல்லி நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இதன் அடிப்படையில கடைசியா ஒரு ஃபைனல், ஒரு புது சிருஷ்டிக்கு என்ன ஒரு டெஸ்ட் அங்க கொடுத்துருக்கிறான்னா, வசனம் வாசிங்க, 1 யோவான் 4:16.
தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
4:16.
பிதாவானவர் குமாரனை உலகரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம்.
சிஸ்டர் நீங்க மாத்தி வாசிக்கிறீங்க சிஸ்டர். சரி, 1 யோவான் 4:7-11.
பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது.
11 மட்டும் வாசித்தருங்க.
பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம்.
பாருங்க சகோதர சகோதரிகளை, ஒருத்தருக்குள் ஒருத்தர் அன்பு கூற என்னவே பட்டிருக்கிறோமா? கடன் வாங்கி இருக்கிறோமா? இப்போ ஒரு புது சிசி கடன் வாங்கினா கண்டிப்பா அதை என்ன பண்ணியாகணும், திருப்பி கொடுக்கலனா பாத்தீங்களா? அப்போ ஒரு சகோதரன் மேல இன்னொரு சகோதரன், சகோதரி மேல சகோதரிகள் அன்பு கூறணும் அப்படிங்கிற ஒரு கடன் நம்ம மேல இருக்குது. அந்த கடனை கண்டிப்பா அவங்க செலுத்திய தீர வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் 15:12 நீங்க வாசிக்கலாம்.
நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையா இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை.
பாருங்க, தன் சிநேகிதருக்காக ஜீவன் கொடுக்கிற அன்பிலும் மேலான ஒரு அன்பு கடைசியா அங்க இல்ல. கடைசியா நம்ம கொடுக்க வேண்டிய அந்த பைனல் சகோதர அன்புல நம்ம உயிர் கூட அங்க கொடுக்கணும். நம்முடைய தேவன் கூட இதை செஞ்சாரு, நம்முடைய கர்த்தர் கூட இதை செஞ்சாரு. இப்ப தேவன் பாருங்க, நம்ம பாவிகளா இருக்கையில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து இவ்வளவாய், அதுக்கு மேல அன்பே இல்ல. அதே போல கர்த்தர் கூட நம்முடைய தலையா இருந்து மூத்த சகோதரர் இருந்து அவர் கூட பைனல் என்னதான் பண்ணார்னா, நமக்காக தன் ஜீவனை தான் கொடுத்து தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சார். அதே போல புது சிஷ்யா அழைக்கப்பட்டிருக்க நம்ம ஒவ்வொருவரும் மற்ற உடன் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகள் இருக்கிறோம். அந்த கடனை கண்டிப்பா செலுத்திய தீர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்துலதான் நம்ம அந்த புது சிஷ்யாகவே அங்க இருக்கிறோம் சொல்லி நாம் பாக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம பைனல் டெஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா, இது கர்த்தருடைய வாழ்க்கையில் கூட அங்க நடந்துச்சு. நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் தன்னுடைய மரணத்துக்கு முன்னதாக தன்னுடைய சீஷர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் மேல் வீட்டு அறையில அங்க போய் உட்கார வச்சு சில சம்பவங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த சம்பவங்கள் நம்ம ஏன் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறோம்னா, இன்னைக்கு சபைகள் மத்தியில இப்படிப்பட்ட இருக்கிறவர்களே நம்மளால அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா? ஒரு கேள்வி. முடியும் நினைக்கிறீங்களா முடியாது நினைக்கிறீங்க? கேக்கலங்க. கிரியல் வச்சு கண்டுபிடிச்சலாம் சொல்றாங்க. சரி பாருங்க, வசனம் இருக்கு, கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். வசனம் இருக்கு பாருங்க, தானியேல் 12:10.
அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவரும் உணரான், நாணவான்களோ உணர்ந்து கொள்வார்கள்.
புடமிடுதல் சபை மத்தியில போகும், அதுல துன்மார்க்கள் யாரும் கண்டுபிடிச்சுக்க மாட்டாங்களா? யாரு கண்டுபிடிச்சிருவாங்களாம்? ஞானவான்கள் கண்டிப்பாக அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க. இவங்க அன்பு இல்லாதவர்கள், இவங்க ஐக்கியப்படாதவர்கள் கண்டுகொள்ள முடியும். அப்ப நீங்களும் நானும் அல்லது புது சிருஷ்டிக்கு இன்னொரு பேர் அவங்க ஞானவான்கள் என்று அழைக்கப்படுறத நாம் பாக்குறோம். அப்ப கண்டிப்பா சபை மத்தியில கண்டிப்பா இந்த வகுப்பார் எல்லாருமே அங்க இருக்கிறாங்க. நான் அதனாலதான் சொன்னேன், இந்த 5வது படிநிலையை எல்லாரும் கடப்பாங்க என்று எதிர்பார்க்கிறது கண்டிப்பா எதிர்பார்க்க கூடாது. யாரதான் கடந்து போவாங்கன்னா, சரீரமாகிய சபை கண்டிப்பாக அங்க கடந்து போகும் சொல்லி நாம் பாக்குறோம். அப்ப இந்த சபைக்குள்ள எல்லா யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, இந்த 3 வகுப்பாருமே அங்க இருப்பாங்க. யார் அந்த 3 வகுப்பார் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு நல்லா தெரியும், முதல் வகுப்பார் அப்படி உண்மை திருச்சபை, 2வது வகுப்பார் திரள் கூட்டம், 3வது வகுப்பார் 2வது மரணத்துக்கு பங்காளியார். இப்ப அவங்க 3 பேர் சபை மத்தியில் இருக்கிறாங்களா அப்படின்னா, கண்டிப்பா இருக்கிறாங்க. நம்மளால அடையாளம் கண்டுகொள்ள அது முடியும். இது கர்த்தருடைய வாழ்க்கையில் கூட அங்க நடந்துச்சு. எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் மேல் வீட்டு அறையில அந்த கடைசி ராபோஜனத்தினப்போ அவர் அடையாளம் கண்டு கொண்டார். அங்க கர்த்தர் இயேசு அருமையாகிய சபைக்கு அருமையான நிழல். அவர் சபையா இருக்கிறார், ஞானவனா இருக்கிறார். தனக்குள் இருக்கிற அந்த மீதி இருக்கிற 2 வகுப்பாரை அவர் கண்டுபிடிக்கிறார். பாரு, யார் அந்த 2 வகுப்பார்? பாத்தீங்களா, 2வது மரணத்துக்கு அடையாளமாக யூதாஸ் காரியத்து இருக்கிறார். உடனே இவருக்கு நல்லா தெரியும், அதனால அவர் போய் திட்டாரா, லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினாரா? பாத்தீங்களா, ரொம்ப தாழ்மையா சொல்றாரு, உன்னோட கடமை என்னவோ அதை நீ சீக்கிரமா செஞ்சு. எந்த அன்பு கடனார் பாருங்க, அவரோட பாதத்தை கூட போய் கழுவினார். இந்த அன்பு கூட இருக்கணும். ஒருவேளை சபையில இந்த பிரிவினர் இருக்கலாம், இந்த வகுப்பார் இருக்கலாம், அதுக்காக நம்ம அவங்களை தள்ளியும் வச்சிடக்கூடாது. அவங்க மேல கூட அன்பு காட்ட நம்ம கடன்பட்டவர்களாக அங்க இருக்கிறோம். பாருங்க, யூதாஸ் காரியம் 2வது மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். அங்க இன்னொருத்தர் வர்றார், அப்போஸ்தல் பேதுரு அங்க வர்றார். அவர் யாருக்கு அடையாளமா இருக்கிறார்னா, அடையாளம்னா அந்த பகுதியில அவர் காட்டின அந்த குணலட்சணத்தில் அவர் எதுக்கு அடையாளமா போறாருன்னா, திரள் கூட்டத்தாருக்கு அடையாளமா போறார். அவர் என்ன மனசு நொந்துகிட்டார், தன்னுடைய வாய்ப்பு மிச. ஆனா பாருங்க, அவர் கூட உண்மை திருச்சபைக்கு அந்த வாய்ப்புல அங்க இருக்கிறார். அப்ப காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அவர் காட்டின அந்த குணலட்சணம் வருகிற அந்த சூழ்நிலை மத்தியில அந்த மறுதளித்தல், அதற்காக என்ன வேதனைப்பட்டார். சரித்திர சொல்லுது அவர் அழுதழுது தாரையா ஆயிடுச்சான், அந்த அளவுக்கு அவர் மனசு நொந்தாராம். அப்ப கண்டிப்பா பாருங்க, இந்த திரள் கூட்டம் கூட எப்படிதான் இருக்குமா, அவருடைய ரத்தத்தினால் தோய்த்து வெளுத்துதல் அங்க நடக்கும். அப்ப கண்டிப்பா சபைகளுக்குள்ள இந்த 3 வகுப்பாருமே அங்க இருப்பாங்க சொல்லி நாம் பாக்குறோம். அதுக்கு இன்னொரு வசனம் கூட நான் ஆதாரம் காட்டுறேன், வெளிப்படுத்தல் 22:11 நீங்க வாசிங்க.
அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
பாருங்க, இங்க கூட சொல்லப்பட்டிருக்கு, அந்த மூணு வகுப்பார் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சபையில கண்டிப்பா இருப்பாங்க அநீதி செய்கிறவங்க, அவங்க அநீதி செஞ்சுட்டு இருக்கட்டும். நீதி செய்யறவங்க நீதி செஞ்சுட்டு இருக்கட்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவங்க இன்னும் நீங்கள் பரிசுத்தமாய் கொண்டிருங்கள். அப்ப பரிசுத்தமாய் இருக்கிறவங்க சபை, நீதி செய்யறவங்க நீதிமான் என்கிற நிலைமையிலே இருக்கிறவங்க திரள் கூட்டம், அநியாயம் செய்கிறவங்க இரண்டாம் மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா சபையில் மத்தியில் மூன்று கேட்டகரி வகுப்பார் கூட இருக்கிறாங்க தான். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணுமா, பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக முயற்சி செய்யணுமே ஒழிய, பிரதர் அவர் இதை செய்யறாரு, பிரதர் இவர் இதை செய்யறாரு, பிரதர் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா என்ன ஆயிடுவோம்னா, நம்மளுடைய ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க முடியாது. நம்ம யாரையே பார்த்து ஓடணும்னா நமக்கு முன்மாதிரியாக ரோல் மாடலா இருக்கிற நம்முடைய கர்த்தர் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்த்து இப்படிப்பட்ட வகுப்பார் கண்டிப்பா இருப்பாங்க தான். ஏன்னா புது சிஷ்யா வந்திருக்கிற எல்லாருமே அந்த வகுப்புக்குள்ள இருக்கிறாங்க, நம்ம கூட அதுலதான் இருக்கிறோம். ஆனா இதுல நம்ம கடைசியான ஒரு பரீட்சை நம்ம பாஸ் பண்ணணுமா தோத்து போயிடுவோமா, அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சகோதர அன்புல ஒருத்தர் பூரணப்படணும். இந்த சகோதர அன்புல இந்த சகோதரனுக்காக தன் உயிரையும் ஒருத்தர் கொடுக்கிற அளவுக்கு அங்க போகணும். ஆனா இன்னைக்கு நம்ம ஐக்கியன் மத்தியில நீங்க பாக்குறப்போ இந்த ஒரு ஐக்கியம் இருக்குதான் பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமான விஷயம் தான். நிறைய நம்ம கேள்விப்படுறோம் சகோதரர்களுக்குள்ள கண்டிப்பா அன்பு கர்த்தர் சொன்னது போல அது தனிஞ்சுதான் போயிடுச்சு. தனிஞ்சு போய்கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்றோம். அப்ப கண்டிப்பா நம்முடைய அழைப்பையும் உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம என்ன பண்ணணும் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அன்புல வளர்வதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். கடைசியா வசன வாசத்தை நம்ம முடிவு பண்ணலாம். என்ன பிரதர் அங்க வந்துட்டாரு. ஒன்று பேதுரு 1:22.
ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
பாருங்க, மாயமற்ற சகோதர அன்பு நீங்க வச்சுக்க வேணாங்க. எப்படி பண்ணணுமா, சுத்தமான இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற கடவும். கண்டிப்பா அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சகோதர அன்புல நமக்கு வச்சிருக்கிற கடைசி டெஸ்ட் இதை ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்களாக நம்ம தரிச்சிருக்க இந்த புது சிஷ்டியை கர்த்தருடைய சாயலிலே பெற்றெடுக்கிறதுக்கு தேவன் எல்லா வகையிலும் பலனும் கிருபையும் தந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.